ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय मुद्रये अष्टप्रायेश्च भद्रेश्च नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्बहुदिनैष्ठिकी। ஸ்ரீமத்பாகவதம் முதலாவது காண்டம் எட்டாவது அத்தியாயம் புத்திமாராயண சாத்தினிகள் பதம் 21. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. வரவேற்பு மற்றும் பொருளுரை தேவத்திரு அபே சரணாரந்த பக்திவேதன் சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெயஸ்ரீல பிரபுபா. மொழிபெயர்ப்பு. எனவே வசுதேவரின் புதல்வரும் தேவியின் இன்பமும் நந்தருக்கும் பிருந்தாவனத்தின் மற்ற இடர்களுக்கும் செல்வனும் மேலும் பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகமளிப்பவருமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு எனது மரியாதையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஒருவரை இவ்வாறாக எவ்வித பௌதிக சொத்தினாலும் அணுகப்பட முடியாதவரான பகவான் அவரது விசேஷமான கருணையை அவர் தூய பக்தர்களுக்கு காட்டவும் அசுர இயல்பு கொண்டவர்களின் எழுச்சியை ஒடுக்குவதற்காகவும் அவரது எல்லையற்ற அசாதாரணமான கருணையினால் அவர் சுய வடிவுடன் பூமியில் தோன்றுகின்றார். குந்தி மகாராணி முக்கியமாக மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் மேலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையை அல்லது அவதாரத்தை வணங்குகிறாள். ஏனெனில் குறிப்பிட்ட அவதாரத்தில் அவர் மிகவும் அணுகத்தக்கவராக இருக்கிறார். ராம அவதாரத்தில் அவரது குழந்தை பருவத்திலிருந்தே அவர் ஒரு அரசரின் மகனாக இருந்தார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அவர் ஒரு அரசரின் மகனாக தோன்றிய போதிலும் அவர் தோன்றிய உடனேயே அவர் நிஜமான தாய் தந்தையரான வசுதேவர் தேவியை பாதுகாப்பை விட்டு பிருந்தாவனத்தில் உள்ள நந்த மகாராஜா யசோதாவின் மடிக்கு சென்று விட்டார். ஒரு சாதாரண இடைய சிறுவனின் பாத்திரத்தை ஏற்றி நடிப்பதற்காகவே அவர் அங்கு சென்றார். அவரது பிள்ளை பிராயத்தில் இலைகளை கொண்ட அப்புண்ணிய பூமியான பிரஜபூமி புனிதமான பூமியாகும். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ ராமரை விட கருணை மிகுந்தவர் ஆவார். அவர் குந்தியின் சகோதரரான வசுதேவரிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் பேரன்பு கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் வசுதேவருக்கும் தேவிக்கும் மகனாக பிறந்திருக்கவில்லை எனில் அவரை தனது மருமகன் என்று அழைக்கும் பேற்றை பெற்றோர் பாசிலருடன் உறவு கொண்டாடவோ குந்தி மகாராணிக்கு சாத்தியமாக இருக்காது. ஆனால் நந்தரும் யசோதையும் அதிக பாக்கியசாலிகளாவர். ஏனெனில் கிருஷ்ணரின் மற்றெல்லா லீலையும் விட அதிக கவர்ச்சியுடையதான அவரது பிள்ளை பிராயத்தில் லீலைகளை அவர்களால் சுவைத்து அனுபவிக்க முடிந்தது. ரஜபூமியில் அவர் நிகழ்த்திய பிள்ளை பிராயத்தில் லீலைகளுக்கு இணையாக வேறு லீலைகள் கிடையாது. அந்த லீலைகள் சிந்தாமணிதாம் என்று பிரம்மசமிதியில் விவரிக்கப்படும் சுயமான கிருஷ்ணலோகத்திலுள்ள அவரது நித்தியமான லீலைகளின் மாதிரிகளாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது எல்லா தெய்வீகமான பரிவாரங்களுடனும் ரஜபூமிக்கு வந்தார். எனவே ரஜவாசிகளுக்கு இணையான அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதி செய்கிறார். முக்கியமாக பகவான் திருப்திக்காக அனைத்தையும் தியாகம் செய்த இடையர் குல பெண்களில் மிகவும் அதிர்ஷ்டாளிகள் அவர். நந்த யசோதையுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளும் இடையர்களுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளும் முக்கியமாக இடைய சிறுவர்களுடனும் பசுகளுடன் அவர் நிகழ்த்திய லீலைகளுமே அவர் கோவிந்தன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன. கோவிந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிராமணரிடமும் பசுக்களிடமும் அதிக விருப்பம் கொண்டவராவார். அவரது பிராமண பண்பாடு அதாவது பிராமண பண்பாடு மற்றும் பசு பராமரிப்பு ஆகிய இவ்விரு விஷயங்களிலேயே மனிதனின் முன்னேற்றம் சார்ந்துள்ளது என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. இவ்விரண்டும் இல்லாத இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்துரும் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமஹ. ஸ்ரீசைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதாம் சககனரகுநாதாம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபரதாம் சகம் லலிதா சீர்சகம் ச. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி விநாமினே. நமோ ஆச்சாரிய பாதானி தாகிரூபதானி கௌரகததாமதாய நகர கிராமதாரிணி. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி விநாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவானி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷ்யாத் தேசதாரிணி. ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேதாய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம குந்தி மகாராணியை பிரார்த்தனையில் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கோம். கடந்த சில தினங்களா ஸ்ரீமத் பாகவதத்தில் குந்தி மகாராணி கிருஷ்ணனுடைய பக்தர்களையே ரொம்ப ஒரு விசேஷமானவங்க. அவங்க வசுதேவருடைய சகோதரிங்கிற முறையில் குந்திதேவி கிருஷ்ணருக்கு அத்தை முறையாகிறாங்க. கிருஷ்ணருக்கு அத்தை முறையாக இருந்தால் கூட குந்தி மகாராணி இந்த பாகவத ஸ்லோகங்கள் அவருடைய பிரார்த்தனையிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுன்றோம்னா, குந்தி மகாராணிக்கு தெரியும் கிருஷ்ணர் வந்து ஸ்வயம் பகவான், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். குந்தி மகாராணியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அப்படி ஒருவேளை கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதராக அவங்க நினைச்சிருந்தா எப்படி அவங்கள கிருஷ்ணரை வந்து இந்த மாதிரி அவங்க பிரார்த்தனை செய்ய முடியும்? அதனால் குந்தி மகாராணி தெரியும் கிருஷ்ணர் வந்து பகவான் தான். ஆனால் இப்போது அவர் வந்து எனக்கு எங்கிட்ட வந்து தன்னுடைய என்னுடைய மருமகன் மாதிரி நடிக்கிறார். இதைத்தான் அவங்க பிரார்த்தனையில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் குந்தி மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா, நடோ நாட்டிய தரோ யதா, ஒரு நாடக மேடையில் நடிக்கூடிய நடிகனை போல நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட குந்தி மகாராணி தன்னுடைய பணிவான பிரார்த்தனையை சமர்ப்பிக்கின்றார். அப்போ குந்தி மகாராணி ரொம்ப பாக்கியம் பெற்றிருந்தாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தன்னுடைய மருமான்னு சொல்லிக்கூடிய பாக்கியத்தை அவங்க பெற்றிருந்ததுனால அந்த பெற்றோர் பாசம், அதாவது வாத்சல்ய பாவத்தோடு அவங்க குந்தி மகாராணி பகவானுக்கு பக்தி தொண்டு புரிகிறாங்க. அதாவது கிருஷ்ணருக்கு நம்ம பக்தி தொண்டு செய்யும்பொழுது ஐந்து விதமான ரசங்களில் கூட உறவு கொள்ளலாம். சாந்தரசம், தாசியரசம் ரசம், சக்கியரசம், வாத்சல்ய ரசம், மாதுரி ரசம். இந்த மாதிரி ஐந்து விதமான ரசங்களில் கிருஷ்ணோட அன்பு பரிமாற்றம் செய்யலாம். அதில் குந்தி மகாராணி வாசல்ய ரசத்தோட கிருஷ்ணரோட தொடர்பு கொள்கிறாங்க. அப்போது அவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணதுனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அவங்களுக்கு மருமகனாக வந்ததுக்கு எண்ணி அவங்க ரொம்ப பேரானந்தம் அடைகிறாங்க. ஸோ குந்தியை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். அதை தன்னுடைய ஓரொரு பிரார்த்தனையிலையும் ஓரொரு ஸ்லோகத்தையும் அதை உறுதிப்படுத்தி பறைசாற்றுற மாதிரி சொல்கிறாங்க. முதலாவது ஸ்லோகத்திலேயே கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதன் நம்ம நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தொடங்கும் போதே, நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷம் சர்வபூதானாம் அந்தர் பகீரவஸ்திதம். நமஸ்தேனா நான் வணங்குகிறேன், புருஷம் அப்படின்னா பகவான் ஒரு நபர். ஸோ நம்ம வந்து பொதுவாக இந்த ஜட உலகத்தில் மாயாவாதிகள்னு சொல்லப்படுற அருவாவாதிகள், நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையற்றவங்க, பொய் அகங்காரத்தில் உள்ளவங்க, பொறாமை குணம் உள்ளவங்க கிருஷ்ணருடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. அவங்க தன்னுடைய பிடிவாதத்தினால கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் ஆத்திகர்களுக்கு இதில் குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குந்தி மகாராணி தன்னுடைய முதல் பிரார்த்தனத்திலேயே புருஷம், அவர் ஒரு நபர், அவர் புருஷோத்தமருங்கிறத தன்னுடைய முதல் பிரார்த்தனையை அவங்க சமர்ப்பிக்கின்றார். அமர்ஷிய புருஷம் ஆத்தியம் ஆத்தியம் தொடக்கத்திலேருந்து அவர் இருக்கார். ஈஸ்வரன் அவர் தான் நாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். நமஸ்தே புருஷம் ஆதி ஈஸ்வரம் பிரகிருதி பரம், அவர் இந்த பிரகிருதியை விட உன்னதமானவர். அந்த பிரகிருதியும் சரி, அதாவது ரெண்டு விதமான பிரகிருதி இருக்குது, பரா அபரா. இந்த ரெண்டு பிரகிருதியுமே பராங்கிற இயற்கையும் அபராங்கிற இயற்கையும், அதாவது ஆத்மீக லோகமானாலும் சரி ஆன்மீக லோகம் உயர்ந்தது பரம் அப்படின்னு சொல்லப்படுது, ஜட உலகம் தாழ்ந்ததுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பிரகிருதி கூட ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிரகிருத்தியில் பிரகிருதி ஒன்று தான் வரும், பிரகிருதி ஒன்று தான். அந்த பிரகிருதி பௌத்திக லோகமானது பிரகிருதின்னு சொல்லப்படுது, ஜட இயற்கை. அதில் அதுக்கு அது வந்து பகவான் இருந்தால் தோன்றுது. இந்த ஜட இயற்கையான பிரகிருதியும் பகவான் இருந்தால் தோன்றுது. ஆனால் பகவான் அந்த பிரகிருதியை படைத்தாலும் அதுலேருந்து உயர்ந்ததாகவராக இருக்கு, உன்னதமானவராக இருக்கார். அதனால தான் குந்தி மகாராணி பிரகிருதி பரம், அந்த பிரகிருதி விட உன்னதமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நமஸ்தே புருஷம் சுவாத்தியம் ஈஸ்வரம் பிரகிருதி பரம் அலட்சியம் சர்வபூதானம், எல்லாருடைய இதயத்திலும் எல்லா உயிர்வாட இதயத்திலையும் சரி உள்ளும் சரி புறமும் சரி பகவான் இருக்கார்ன்னு தன்னுடைய முதல் பிரார்த்தனையிலேயே குந்தி மகாராணி கிருஷ்ணருடைய தனித்துவத்தையும் கிருஷ்ணருடைய உன்னதமான நிலையையும், அவர் ஒரு நபர், அவர் ஒரு உன்னதமானவர், அவருடைய நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்ங்கிறத அந்த முதல் பிரார்த்தனையில் வச்சுட்டாங்க. ரெண்டாவது பிரார்த்தனையில் எப்படி கிருஷ்ணரை வந்து அறியாமையில் உள்ளவங்க அணுகிறது இல்லைங்கிறதையும் ரெண்டாவது பிரார்த்தனை சொல்றாங்க. மாயா ஜவனிகா தென்னும் அக்ஞாதோக்ஷஜமோகியம் மூட திருஷ்டா, அதாவது மாயினுடைய பிடியில் இருக்கிறவங்க, மாயினால் மறைக்கப்பட்டிருக்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, மூடர்கள், முட்டாள்கள், இவங்கெல்லாம் கூட பகவானுடைய இருப்பை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு குந்தி மகாராணி என்னுடைய ரெண்டாவது பிரார்த்தனை சொல்றாங்க. குறிப்பா கட்டுண்ட வாழ்க்கையில் ஜீவாத்மாக்கள்லாம் பந்தப்பட்ட நிலையில இந்த பிரகிருதியான மாயினுடைய வசத்தில் இருக்காங்க. இந்த மாயங்கிற திரையை அவங்களை மறைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களால பகவானை உணர முடியல. அதனாலதான் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்ற நாகம் பிரகாஷ் சர்வசிய யோக மாயாசமாவது மூடோயம் நாபிஜானாதி லோகம் அமஜமயே, நான் பிறப்பற்றவன், நான் அறிவற்றவன், என்னுடைய இந்த தன்மையை வந்து முட்டாள்களால் புரிஞ்சுக்க முடியாது. நான் எல்லா தன்னை பகவான் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துறதா சொல்றது. யார் வந்து தன்னுடைய சரணடைகிறாங்களோ அவருக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். சரணடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் தான் யாருங்கிறத அந்த ஆத்மாக்களுக்கு காமிச்சு கொடுப்பார். இப்போ இப்படி ரெண்டாவது பிரார்த்தனையில் குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்கிறாங்க. மூணாவது ஸ்லோகத்தில் குந்தி மகாராணி அவங்களுடைய பணிவும் அவங்களுடைய எளிமையான பக்தியும் பணிவும் காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணா நீங்கள் பரமஹம்சர்களுக்கு மத்தியிலையும் முனிகளுக்கு மத்தியிலையும் தோன்றுறீங்க. ததா பரமஹம்சானா முனினாம் அமலா ஆத்மனாம். இந்த பரமஹம்சர்கள் முனிவர்களுக்கும் விசேஷம் என்னென்னா, அவங்க ஜட உலகத்து மேலே பற்றுதல் இல்லாமல் அவங்க தொடர்ந்து ஆன்மீக ஞானத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆன்மீக முன்னேற்ற அடைங்கிறதுக்காக ஜட விஷயங்களை தொடர்ந்து தங்களுடைய மனதை வந்து சுத்தப்படுத்திக்கிறாங்க, தங்களுடைய மனதை வந்து அழுக்கு இல்லாமல் சுத்தப்படுத்திக்கிறாங்க. அப்பேற்பட்ட முனிவர்களுக்கும் பரமஹம்சர்களுக்கும் கருணை காமிக்கிறதுக்காக உங்கள் காரணமற்ற கருணையினால் நீங்கள் அவங்களுக்கு மத்தியில் தோன்றுறீங்க. ஆனால் நானும் ஒரு பெண், நான் இந்த ஜட உலகத்து மேலே பற்றுதல் உள்ளவோ, என்னுடைய மனது அழுக்கானது, என்னால் எப்படி உங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு குந்தி மகாராணி ரொம்ப பணிவாக ஒரு சாதாரண பெண்ணை போல பிரார்த்தனை செய்கிறாங்க. உண்மையில் குந்தி மகாராணி ஒரு சாதாரண பெண் இல்லை. அவங்க வந்து நம்ம முன்பே பேசின்றத மாதிரி கிருஷ்ணரை தன்னுடைய உறவினராக ஒரு மருமகனாக எடுத்துட்டுக்கூடிய பாக்கியம் பெற்றிருந்ததுனால அவங்களோட கிருஷ்ணரை நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. கிருஷ்ணர் மேலே அன்பு செய்கிறாங்க, கிருஷ்ணரும் அவருடைய இடத்துல அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது குந்தி மகாராணி எப்படி ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கும்? ஆனால் இந்த ஜட உலகத்தில் ஒரு சாதாரண பெண்ணோ இல்லை சூதர்களோ இடுகுலத்தில் பிறந்தவங்களோ வைசியர்களோ பகவானை அடையிறது மிகவும் கடினமானது. அதை மனசில் வச்சுட்டு தான் குந்தி மகாராணி தான் ஒரு பெண்கிற முறையில் என்னால் எப்படி உங்களை அணுக முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கேன். மாபி பாத்த பாசித்திய ஏபி சு பாப்ப யோனையா த்ரியோ வயசு ததா சூத்ரா தேபி யாந்தி பராந்தரி. யார் வேணா என்ன அடையலாம், பெண்கள், இடிகுலத்தில் பிறந்தவங்க, சூத்ரர்கள், விஜபந்துக்கள், வைசியர்கள், யாருனாலும் அவரை அடைய முடியும். சரியான விதத்தில் அவர் ஆன்மீக குருகிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு ஆன்மீக குருடைய கருணினால ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு பரம்பரால் வரக்கூடிய ஆன்மீக குருகிட்ட தீட்சை வாங்கி அவரை சரணடையும். கிருஷ்ணரை சரணடையதுன்னா நமக்கு என்னன்னு தெரியாது, கிருஷ்ணர் எப்படி சரணடையணும்னு தெரியாது. ஆனால் கிருஷ்ணரை சரணடையதுக்கும் ஆன்மீக குரு சரணடைக்கும் வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் நம்ம முன்னாடி இல்லை, அதனால் நமக்கு தோணலாம் நான் எப்படி இப்போ கிருஷ்ணரை சரணடைகிறது. அதே கிருஷ்ணர் தான் ஆன்மீக குருவாக நம்ம முன்னாடி இருக்கார். கிருஷ்ணர் நம்ம எல்லோருடையத்திலையும் பரமாத்மாவாக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். அந்த உள்ளிருக்கிற கிருஷ்ணர் தான் வெளியே ஆன்மீக குருங்கிற ரூபத்தில் அந்த பரமாத்மாவுடைய விரிவங்கமாக, அந்த பரமாத்மாவுடைய அம்சமாக ஆன்மீக குரு நம்ம முன்னாடி வர்றது. அப்போ ஆன்மீகுடைய தாமரைப்பாதங்களை சரணடையதுங்கிறது பகவானை சரணடையிறதுலேருந்து வேறானதில்லை. அதனால் ஆன்மீகருடைய கருணையினால் ஒரு பெண்களோ இடிகுலத்தில் பிறந்தவங்களோ சண்டாளர்களோ சூதர்களோ யாராக இருந்தாலும் அவங்க கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பை வாழ்ந்தாங்க. இதுதான் சனாதன கோஸ்வாமி உறுதிப்படுத்துகிறார். எப்படி வந்து ஒரு பெல்மெட்டில் வந்து தொடர்ந்து ஹீட் பண்ணுறதுனால அது வந்து ஆக்சுவலி பெல்மெட்டில் கூட மேங்கனி இது மெர்க்குரி ஏதோ ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டல் மிக்ஸ் ஆகும்போது அது கான்ஸ்டண்ட்டாக இது பண்ணும்போது அது வந்து கோல்டாக மாறுது. அதே மாதிரி பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நம்ம எல்லாருமே வந்து கட்டுண்ட நெல்லில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வந்து தூய்மையான ஒரு பக்தர் ஆச்சாரியன் வைஷ்ணவருடைய வழிகாட்டில் எடுத்துட்டோன்னா நம்ம கூட கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும். எப்படி வந்து ஒரு இரும்பை வந்து தொடர்ந்து நெருப்பில் காய்ச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும், இரும்பை வந்து நெருப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்டே இருக்காங்க, என்ன ஆகிடும், அது வந்து சூடாகி சூடாக அந்த இரும்பு நல்லா அந்த நெருப்பில் வந்து கொதிச்சு அது ரெட் ஆயினாரு சிகப்பு நிறமாக மாறிடும். அப்புறம் அந்த இரும்பு துண்டை வச்சு எதை தொட்டாலும் அது நெருப்பு பற்றி இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய இருதயம் வந்து அழுக்கு படிஞ்சு துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி, அந்த இரும்பு வந்து தூய்மையான வைஷ்ணவ ஆச்சாரியர்களோட அவங்க நெருப்பு மாதிரி, அந்த வைஷ்ணவர் கூட யார் சம்மந்தப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தூய்மை அடைவாங்க. அப்போது ஒரு சரியான ஆன்மீக குருவோடைய ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு தூய்மையான வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சங்கம் இருந்ததுன்னா நம்மளை மாதிரி ஒரு பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கூட கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும். அதான் சனாதன சரியான வழியில் தீட்சை சம்பிரதாயத்தில் வந்து தீட்சை வாங்கிக்கிறதுனால ஒரு பெண்ணோ ஈரிகுலத்தில் பிறந்தவங்களோ சூதரர்களோ ரிஜபந்துக்களோ இல்லை சண்டாளர்களோ யாராக இருந்தால் கூட அவங்க உடனடியாக வைஷ்ணவனாக முடிஞ்சுக்க. எப்படி குதி வாராணி இந்த ஸ்லோகத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவிக்கி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு என்ன அர்த்தம், ஏன் குந்திதேவி அவர் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்றாரு, கிருஷ்ணான்னு என்ன ஆக்கர்ஷதி இது கிருஷ்ணா, எல்லாத்தையும் வசீகரிக்கூடியவர் கிருஷ்ணானா, எல்லாத்தையும் வசீகரிக்கூடியவர். அதே சமயம் கிருஷ்ணானா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணானா கருப்பு நிறத்தில் உள்ள பிளாக்கிஷ். இப்போ கிருஷ்ணருக்கு சைத்தன்ய மகாபு என்ன விஷய வித்தியாசம்னா, சைத்தன்ய மகாபு கிருஷ்ணர் தான் ஆனால் பொன் நிறத்தில் இருப்பார். கிருஷ்ண வர்ணம் திஸ் ஆ கிருஷ்ணம், திஸ் ஆ கிருஷ்ணம்னா அது கிருஷ்ணர் தான் ஆனால் கருப்பு கிடையாது, ஆனால் கிருஷ்ணர் வந்து கருப்பு, சைத்தன்ய மகாபு பொன் நிறத்தில் இருப்பார். இப்போ எப்படி கிருஷ்ணா அவர் மழைக்காலத்து ஒத்த நிறத்தில் இருப்பார், கிருஷ்ணா வாசுதேவன், கிருஷ்ணருக்கே வாசுதேவன் பேரு, வசுதேவர் குழந்தையா வந்ததுனால கிருஷ்ணருக்கு வாசுதேவன் பேர். அதே மாதிரி வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், வாசுதேவன் தான் எல்லாமே தொடங்குது. வாசுதேவனுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எல்லா எல்லாத்துக்குமே அவர் தான் ஆதாரம். அதனாலதான் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டனா, வாசுதேவே பராவேதா வாசுதேவ பராமுகா வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பராக்கிரியா வாசுதேவ பரவஞானம் வாசுதேவ பரந்தமக அப்படின்னு வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் பாகவதத்தில் சொல்லப்பட்டு. அதே மாதிரி பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார், பகுநாம் ஜென்மனா வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சர்மகாத்மா துர்லபா. ஒரு ஞானி அல்லது ஒரு ஞான யோகி பல பல பிறவிகளுக்கு அப்புறம்தான், பகுநாம் ஜென்மனா வந்தே ஞானவான், ஒரு ஞானி பல பல பிறவிகளுக்கு அப்புறம்தான் எல்லாத்துக்குமே காரணம் என்ன, யா எல்லாத்துக்கும் ஆதாரம் யாரு, வாசுதேவ சர்வமிதி கிருஷ்ண தான், வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாமே அவர்கிட்ட தான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு வேணா பல பிறவிகளுக்கு பல பிறவிகளுக்கு அப்புறம். அப்படி உள்ள ஞானி கூட ரொம்ப அரிதுன்னு சொல்றாரு. அப்ப பக்தன் எவ்வளவு உன்னதமான நிலையில இருக்கு, ஒரு ஞானி பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு பக்தன் பக்தி தொண்டை தீவிரமா எடுத்துக்கிட்டா அந்த பிறவியில தெரிஞ்சுக்கலாம், உடனே தெரிஞ்சு கிருஷ்ணர் உடனே தன்னை வெளிப்படுத்திக்கலாம். இதுதான் பக்தி யோகத்துக்கும் மற்ற யோகத்துக்குள்ள வித்தியாசம். பக்தி தொண்டோட விசேஷம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு பக்தி செய்யறோமோ அந்த அளவுக்கு கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்திட்டே வருவார். நம்ம பக்தி தொண்டில் அனுபவம் அனுபவத்தில் முன்னேற்றம் அடைய அடைய பக்தி தொண்டில் பூர்ணத்துவம் அடைய அடைய கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே வருவார். எப்படி நம்ம வந்து நெருப்பு கிட்ட போக 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 அவருடைய தன்மையை உணர முடியுது இல்லையா, ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது ஒரு விதமான ஃபீலிங் இருக்கும், கிட்ட போகும்போது கிட்ட போகும்போது இன்னும் அவருடைய எஃபெக்ட் என்னங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி கிருஷ்ணா தன் மேலே பக்தி தண்ணி செய்யக்கூடிய பக்தனுக்கு தன்னை படிப்படியாக வெளிப்படுத்திட்டே வருவார். அவருடைய லீலைகள் அவருடைய செயல்கள் அவருடைய தோற்றம் அவருடைய நாமத்தோடைய மகிமைகள் அவருக்கும் அவருடைய பக்தர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம் பக்தருடைய தெய்வீகமான குணங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்துவார். அதுதான் பக்தி தோனுடைய விசேஷம். கிருஷ்ணாய வாசுதேவ தேவகி நந்தனாய தேவகி நந்தனா நந்த நந்த கோபகுமாராய. ஏன் வந்து குந்தி தேவி கிருஷ்ணரை கிருஷ்ணன் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம், இல்லை கிருஷ்ணன் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம், இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு 1008 தடவை கிருஷ்ணருடைய நாமங்கள் நாமாவளியை சொல்லலாம் இல்லையா, நாமாவளி சொல்ல வீசி தானே, ஓம் கிருஷ்ணாயனம 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 அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். ஏன் குந்திதேவி அது அப்படியெல்லாம் சொல்லாம இங்க தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய ஏன் சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பேரை உச்சரிக்கிறத விட தன்னுடைய பேர் கூட பக்தருடைய நாமங்களை சேர்த்து சொல்லும்போது கிருஷ்ணர் இன்னும் ஆனந்தம் அடைகிறார். அது மட்டும் இல்லை கிருஷ்ணர் பேர் ரெண்டாவது பக்தருடைய பேர் முன்னாடி இருக்கு, கிருஷ்ணர் தேவகின்னு சொல்ல தேவகி நந்தன் இல்லையா, நந்த நந்தன் யசோதா நந்தன் நந்தகோபர் நந்தகுமாரன் அப்புறம் நந்தகோபகுமாராய் கோபர்குல குமாரன். அப்படின்னா கிருஷ்ணர் வந்து தேவகிக்கு பிரியமானவன், நந்தமாதனுடைய புதல்வர், அப்புறம் கோபர்களுக்கு பிரியமானவர், இப்படிலாம் சொல்லும்போது கிருஷ்ணர் ஆனந்தமாய். உண்மையில் குந்தியோட நோக்கம் என்னன்னா, இப்போ இந்த பெயர் எப்படி எப்போ செய்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் செய்கிறாங்கன்னா, கிருஷ்ணத்தோட ரதத்தில் ஏறி துவாரகாலேருந்து துவாரகா போறார், ஹஸ்தினாபுரத்து துவாரகா போறார். அப்படி போகிற வழியில் கிளம்பும்போது குந்தி வழிமறிச்சிடுவாங்க. வழிமறிச்சு அவங்களுடைய நோக்கம் என்ன, கிருஷ்ணரை போக விடக்கூடாது, கிருஷ்ணர் எப்படியா நம்ம கூட இருக்கணும். அவனுடைய பெற்றோர் பாசத்தினால, வாசல்ய ரசத்தினால குந்தி தேவி என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் நம்மளை விட்டு போகக்கூடாது. அப்போ கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும்னா அவருடைய பக்தருடைய நாமங்களை சேர்த்து சொல்லும்போது கிருஷ்ணர் நம்ம மேலே ரொம்ப சந்தோஷமாடுவார், அப்போ நம்மளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு குந்தி மகாராணி கிருஷ்ணரை நந்தன் நந்தன், தேவகி நந்தன், நந்தகோபகுமாராய அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நம. கோவிந்தாங்கிற திருநாமம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கிருஷ்ணருக்கு ஏன் கோவிந்தன் திருநாமம், பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர் கோவிந்தன். இந்த கோவிந்தாங்கிற திருநாமத்தை எல்லா ஆச்சாரியரும் பாடியிருக்காங்க. குறிப்பா திருப்பாவையில் ஆண்டால் மூணு இடத்துல கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்றோம். திருப்பாவையில் மொத்தம் 30 பாடல்கள் இருக்கு, செய்யல் 30 ஸ்லோகம். அந்த 30 ஸ்லோகத்தில் மூணு இடத்துல கோவிந்தாங்கிற நாமத்தை ஆண்டால் பயன்படுத்தியிருக்கு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சிஷ்யாஸ்திரத்தில் கோவிந்தாங்கிற நாமத்தை பயன்படுத்தியிருக்கு. என்ன சொல்றாரு, யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவர்ஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தம் பிரகேனமே. எனக்கு வந்து கோவிந்தனுடைய பிரிவு ஒரு க்ஷணம் பல யுகமாக இருக்குங்க. ஒரு இந்த ஒரு இப்படி ஒரு சொடக்கு வரக்கூடிய நிமிஷம் கோவிந்தனுடைய பிரிவுனால பல யுகமாக உணர்றேங்கிறார். அதே மாதிரி கோவிந்தனுக்கு பக்கத்தில் அவர் நினைக்கும் போது பல யுகங்கள் ஒரு க்ஷணமாக போயிடுதுங்க. யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவர்ஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம். அப்படி கோவிந்தனுடைய பிரிவு இந்த உலகமே சூன்யமா இருக்கும். சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தம் பிரகேணம். அவருடைய தாபத்தினால பிரிவுனால சைத்தன்யம் அப்படி என்ன சொல்ற, கோவிந்தனுடைய பிரிவு வந்து எனக்கு ஒரு ஒரு க்ஷணம் இப்படி போறது பல யுகங்களா இருக்கிறது சொல்ற. எப்படி சைத்தன்யம் மாப்பும் கோவிந்தாங்கிற திருநாமத்தை பயன்படுத்தி, அதே மாதிரி திரௌபதியும் கோவிந்தாவுடைய திருநாமத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த திரௌபதி வந்து ஆமா அந்த இதில் வந்து சபையில் அந்த கிருஷ்ணர் கிடையாது இல்லையா, நேற்று பேசிட்டு இருந்தேன். அப்போ கிருஷ்ணர் அங்கே கிடையாது, கிருஷ்ணருடைய நாம தான் திரௌபதி காமி. ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா அப்படின்னு ரொம்ப பிரேமத்தோடு அன்போடு திரௌபதி கிருஷ்ணர் அழைச்சார். அது மாதிரி கோவிந்தாங்கிற திருநாமத்தை வில விதமான பக்தர்கள் வில ஆச்சாரியர்கள் நிறைய இடங்களை பயன்படுத்தி. அதே மாதிரி இந்த பூலோகத்தில் கூட ஒரு இடம் இருக்கு, அங்கே எப்பவுமே கோவிந்த நாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த இடம் வரவங்கெல்லாம் கோவிந்தா 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 திருப்பதி இல்லையா. திருப்பதி வந்து பூலோகத்தில் இருக்கிற வைகுண்டம். திருப்பதியில் போனால் எல்லாருமே எல்லா வரக்கூடிய அத்தனை பேருமே கோவிந்தோட நாமத்தை வச்சிருக்கேன். கலியுகத்தில் அவ்வளோ பேரும் அங்கே பாலாஜி வந்து அவருடைய திருநாமத்தை சொல்ல வைக்கும். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தால் கூட அங்கே வந்துட்டான்னா தன்னை அறியாமே கோவிந்தோட நாமத்தை சொல்லும். அவன் சொல்லலைனாலும் கேட்க வேண்டியதாயிடும், எங்க பார்த்தாலும் கோவிந்தனுடைய கோஷம் கேட்டுட்டேன். அப்படி கிருஷ்ணர் வந்து பசுக்களுக்கு புலங்களுக்கு இன்பம் தருவார். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்கலாம், கிருஷ்ணரும் பலராமரும் எதுக்காக, கிருஷ்ணர் ஏன் வந்து ஆயர் குலத்தில் போய் லீலை பஞ்சார், பலராமர் ஏன் வந்து ஏற்கலப்பை வச்சுட்டு இருந்தார், பலராமருக்கு கையில் எப்போ ஏற்கலப்பை இருக்கு, கிருஷ்ணர் வந்து பசுக்களையும் கன்றுகளையும் வச்சுட்டு இருந்தார், ஏன் இவங்கன்றது பண்ணாங்க, வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே. கிருஷ்ணர் ராஜவம்சத்தில் பிறந்தார், ராமர் ராஜவம்சத்தை தோண்டி ராஜாவே வாழ்ந்தார். ஆனால் இடையில சில காலங்கள் வனவாசத்தில் போது ரொம்ப அசோரிகளை ஏற்றுட்டார். அது ராமாயணத்தில் ஒரு வேறு விதமான லீலை. ஆனால் கிருஷ்ண லீலையில் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் பிறந்த உடனே அவர் தோன்றின உடனே என்ன ஆயிடுறாரு, மதுராவிலிருந்து விருந்தாவனத்துக்கு வந்துடுறார். விருந்தாவனத்தில் வந்து பசுகளுடைய கன்றுகளோடய இருக்கார், மேச்சல் நிலையில் கூட்டின்னு போகிறார், பலராமர் ஏற்கலப்பை பிடிச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்,
சந்தோஷமா இருக்கு
இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம், ஏன் அந்த மாதிரி செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறது வேற எல்லாம் பண்ணலாமே, யமுனால போய் விளையாடுறாங்க அது பண்ணியிருக்காங்க, அப்புறம் கோபிகளோட ராச நடனம் பண்ணியிருக்காங்க, கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதானே. இது ரெண்டு விஷயம், அது 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 உண்மைதான், பசுக்களோடையும் கன்றுகளோடையும் கிருஷ்ண சந்தோஷமா இருந்தார். அப்படின்னா பலராமர் ஏற்கலப்பை பிடிச்சிருந்ததுனால சந்தோஷமா இருந்தார். பலராமருக்கு சந்தோஷம் தான் ஏற்கலப்பை பிடிச்சிருந்தது. ஆனா என்ன காரணம், எதுக்காக அப்படி அவங்க வந்தாங்க, ஏன்னா எந்த அளவுக்கு பசுக்களையும் தானியங்களையும் நம்ம உற்பத்தி பண்றோமோ அப்ப பஞ்சமே இருக்காது உலகத்துல. அந்த காலத்துல நீங்க நம்ம உபன்யாசத்தில் பேசிருந்தோம், கௌவேன தனவான் தானியன தனவான். தனவான்னா ரிச் மேன், ரொம்ப வசதியானது. யார் அந்த காலத்துல வசதியானவன்னா, பசுக்களையும் தானியங்களையும் உற்பத்தி பண்றவங்க வசதியானது. கௌவேன தனவான் தானியன தனம். ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா, யார் வந்து அதிகமா பேங்க்ல பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வசதியானது, முட்டாள்தனம். அப்ப கிருஷ்ணரும் பலராமரும் மறைமுகமா இதைத்தான் நமக்கு அறிவுறுத்துறாங்க. எப்படி நம்ம பசுக்களை வந்து நல்லா கவனிச்சுக்கிறோமோ, எப்படி நம்ம வந்து தானியங்களை உற்பத்தி பண்றோமோ, அப்ப நமக்கு பற்றாக்குறை ஏற்படாது, நமக்கு பஞ்சமே இருக்காது. அது மட்டும் இல்ல, பசுக்களும் பிராமணர்களும் திருப்தி அடையும். பசுக்களுக்கு பிராமணன் திருப்தி அடையக்கூடிய இடத்துல கிருஷ்ணர் இயல்பாகவே திருப்தி அடைஞ்சிருவார். எந்த இடத்துல பசுக்களுக்கு பிராமணர்களும் திருப்தி அளிக்கப்படலையோ, எங்க அவங்க வந்து அவமதிக்கப்படுறாங்களோ, அங்க கிருஷ்ணர் அவங்க மேல திருப்தி அடையவே மாட்டார். அந்த நாடு வந்து பஞ்சத்தையே காணும். எந்த ஒரு நாடு வந்து பசுக்களை அவமதிக்குதோ, பசுக்களை கொள்றாங்களோ, இல்லை பிராமணரை நிந்திக்கிறாங்களோ, அந்த சமுதாயம் வந்து வறட்சியை தான் இருக்கும். அதனாலதான் இப்ப கலியுகத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க பயங்கரமா கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. ஏன் சரியான நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது, சரியான தானியங்கள் கிடைக்க மாட்டேங்குது, சண்டை சச்சரவு நிம்மதியின்மை இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, பசுக்களை யாரும் சரியா பராமரிக்கிறது இல்லை, சரியான பிராமண வைஷ்ணவர்களுக்கு மரியாதை தர்றது, அவங்களை யாரும் கவனிக்கிறது. இந்த ஒரு குற்றத்தினால எல்லாருமே துன்பத்தை அனுபவிப்பான். பகவான் வந்து அந்த சமுதாயத்தினால திருப்தி அடைய மாட்டார். ஸோ அதனால தான் கிருஷ்ணர் வந்து பசுக்களும் பசுகளோடையும் பலராமர் ஏற்களப்பையோடு இருந்தார். ஸோ எப்படி குந்தி மகாராணியத்துடைய எளிமையான பிரார்த்தனையினால கிருஷ்ணரை வந்து துதித்து பாடுறாங்க, மாதிரி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக, அந்த கோவிந்தனை நந்தகோபகுமாரனை வாசுதேவனை நான் வணங்குகிறேன். ஜாய குந்தி மகாராணிக்கு, ஜாய் சில பிரபுபாதிக்கு, இந்திரா ஸ்ரீமத் பாகவதம்கி, ஜாய் கோபே மன். கிருஷ்ணரும் கிருஷ்ணர் வந்து குரு கிருஷ்ணர் அப்படின்னா, பாகவத புராணத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாருனா, உத்தவர்கிட்ட ஆச்சாரியமான் யோ விஜானியம் நான் மன்மவேத கருகிசி, எனக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிற, நான் வேற ஆச்சாரியன் வேற இல்லை, அப்படி பிரிச்சு பார்க்க கூடாதுங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம், கிருஷ்ணர் தான் ஆச்சாரியரா வராரு, ஆனா அந்த ஆச்சாரியர் தன்னை கிருஷ்ணோட அவதாரம் சொல்ல மாட்டார், அதுதான் விசேஷம். கிருஷ்ணர் தான் ஆச்சாரியரா வராருன்னு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் இருந்து ரெண்டு விதமான தத்துவம் இருக்கு, ஒன்னு விஷ்ணு தத்துவம், இன்னொன்னு குரு தத்துவம்னு. பகவானுடைய அவதாரங்களில் குரு தத்துவம் இருக்கு. உதாரணத்துக்கு பலராமர் வந்து குரு தத்துவம், அதே மாதிரி நித்யானந்த பிரபு வந்து குரு தத்துவம், அவர் பகவான் தான், ஆனா குருவா எல்லாருக்கும் ஆதி குருவா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் ஆதி குரு. அந்த கிருஷ்ணர் இருந்து பலராமர், பலராமர் வந்து குரு தத்துவம். நமக்கு பக்தி தொண்டில் முன்னேற்றம் வரணும்னா கிருஷ்ணர் அடையணும்னு சொன்னால் பலராமனுடைய கருணை இல்லாமல் அடைய முடியாது. அதே மாதிரி சைத்தன்யமா அப்படியே கருணை வேணும்னா நித்யானந்தருடைய கருணை இல்லாமல் அடைய முடியாது. ஏன்னா அந்த பலராமர் தான் நித்யானந்தராக வந்திருக்கார். அப்போ குருன்றவர் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதி. ஏன் வந்து குருவுக்கு வந்து பகவான்லேருந்து வேறானவர் இல்லைன்னா, அவர் எப்பவுமே பகவான் நினச்சிக்கிட்டே இருப்பார். அதுதான் நம்ம காலையில் மங்களாரத்தில் பாடுறோம், சாக்ஷாத் ஹரித்வேன. சாக்ஷாத்னு என்ன அர்த்தம், சாக்ஷாத் சாக்ஷாத் ஹரித்வேன, ஹரிதான் குரு வந்து சாக்ஷாத் ஹரிதான். சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை, எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு, எல்லா சாஸ்திரமும் வேதங்கள் உபனிஷத்துகள் என்ன சொல்றது, குரு வந்து சாக்ஷாத் ஹரி. சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை உக்தஸ்ததாவா ஹிருதய வசந்த், அவர் இதயத்தில் அப்பவும் கிருஷ்ணர் இருக்கார். கிந்து பிரபுயா பிரிய ஏவ தஸ்ய, அவர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். அப்போ கிருஷ்ணருக்கு பிரியமானவர்னால அவர் கிருஷ்ணரப்போ மனசில் வச்சுட்டே இருக்கிறதுனால அவர் கிருஷ்ணர்லேருந்து வேறானவர் இல்லை. அப்பேற்பட்ட ஆன்மீக குருவை நான் வணங்குகிறேன் அப்படின்னு காலையில் பாடுறோம். அதே மாதிரி என்ன சொல்கிறோம், எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதம், எஸ்ய ஆ பிரசாதா நான் கதி குத்தோம். ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சாதான் கிருஷ்ணர் திருப்தி அடைவேன். ஆன்மீக குரு திருப்தி அடையலைனா கிருஷ்ணர் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் ரகசியம் என்னன்னா, ஆன்மீக குரு திருப்திப்படுத்துறது, குரு தான் பிரதானம். ஆச்சாரியனுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணர் அடைய முடியாது. ஆச்சாரியன் இல்லாமல் நான் கிருஷ்ணர்கிட்ட போவேன்னு சொன்னால் அது முட்டாள்தரம், அது ஒருபோதும் நடக்காது. ஆச்சாரியம் இல்லாமல் குரு ஆச்சாரியா ஆச்சாரியனுக்கு மேலே குரு பரம்பரை, குரு பரம்பரையை அடுத்து தான் நம்ம சேவை அப்படி தான் போகும். நம்ம செய்யக்கூடிய சேவை வந்து நேரடியாக குரு கிருஷ்ணருக்கு நம்ம கொடுக்க முடியும். நமக்கு என்ன யோகியது இருக்குது கிருஷ்ணருக்கு நேரடியாக சேவை பண்ணுறது, நமக்கு ஒரு அருகதையும் கிடையாது. கிருஷ்ணரே வேண்டான்னு வந்துட்டோம், அப்புறம் எப்படி நம்ம நேரடியாக கிருஷ்ணர்கிட்ட போக முடியும், கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது நம்ம. இப்போ ஆச்சாரியன் தான் கிருஷ்ணர் நம்ம காமிச்சு கொடுப்பார். அப்போ நம்ம செய்யக்கூடிய பக்தி தொண்டு வந்து முதல்ல ஆச்சாரியருக்கு சமைக்கப்படும், சமர்ப்பிக்கப்படும். குரு என்ன பண்ணுவார், அந்த பக்தி வந்து தன்னுடைய முந்தைய ஆச்சாரியர்கள் சமர்ப்பிப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தன்னுடைய முந்தைய ஆச்சாரியர்கள் சமர்ப்பிப்பாங்க. இப்படி கோசாமிகள், கோசாமிகள்ட்டிருந்து பஞ்சதத்துவங்கள், பஞ்சதத்துவத்திலிருந்து கோபிகள், மஞ்சரிகள், கோபிகள், கோபிகள், கோபிகளிலே வந்து ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு மட்டும்தான் அருகதை இருக்குது, நேரடியாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறோம். மற்ற யாருக்குமே, மற்ற கோபிகள் கூட நேரடியாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ண மாட்டாங்க. கோபிகள்லாம் ராதிக்கு தான் சேவை பண்ணுவோம், ராதாராணி தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோபி யாராவது மாலை கட்டி கொடுக்குறாங்கன்னா அந்த மாலை கொடுத்து ராதைக்கு கொடுப்பாங்க, ராதாராணி கிருஷ்ணருக்கு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி பரம்பரா சிஸ்டர். அதனால தான் நம்ம பரம்பரை வந்து தாச தாச தாசானது, சேவகனுடைய 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 சேவகன். 100 தடவை பிரிக்கிங்க பிரபுபாதர் சொல்லுவார். நம்ம எப்பவுமே எஜமான்களே, நம்ம வந்து சேவகனுடைய 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 சேவகன். அதனால ஆச்சாரியர் வந்து கிருஷ்ணர் இருந்து வேறானவர் இல்லை. கிருஷ்ணர் தன்னை தன்னுடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்படி உதவி செய்கிறாருன்னா, நம்ம இதயத்துக்குள்ளே இருந்து பரமாத்மாவாக இருந்து நமக்கு உதவி செய்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம இதயத்துக்குள்ளே பரமாத்மாவாக இருக்கார். அந்த பரமாத்மாவான கிருஷ்ணர் தான் இந்த உலகத்தில் ஆன்மீக குருவாக தோன்றார். அந்த பரமாத்மாவுடைய அம்சமாக வர்றார். ஆன்மீக குரு வந்து பரமாத்மாவுடைய அம்சம். அப்போ கிருஷ்ணர் தான் ஆன்மீக குரு ரூபத்தில் வர்றார். அதனால தான் ஆன்மீக குரு வழிபடுறது கிருஷ்ணரை வழிபடுறத விட உயர்ந்தது. சிவபெருமான் சொல்கிறார், ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதனம் தேவி ததியானாம் சமாச்சாரம். ஒரு வழிபாடுல வந்து பூஜை பண்ணுறதுலே வந்து எது உயர்ந்ததுன்னா விஷ்ணு வழிபடுறது, அதை விட உயர்ந்தது அவருடைய அடியார்கள் வழிபடுறது. அதனால தான் ஸ்ரீ சம்பிரதமாக ஆனாலும் சரி, நம்ம சம்பிரதமானாலும் சரி, ஆச்சாரியம் தான் ரொம்ப பிரதானம். அதனால தான் நம்ம குரு வழிபடுறோம், பிரபுபாதர் வழிபடுறோம். ஏன்னா பிரபுபாதர்னா என்ன அர்த்தம், நேற்று பேசிட்டு இருந்தோம், பிரபுபாதர்னா மிக உயர்ந்த நிலை. விஷ்ணு பாதா அல்லது பிரபுபாதர்னா பகவானுடைய நிலையை எடுத்துட்டவர், அந்த பொறுப்பு எடுத்துட்டவர், கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கும். கிருஷ்ணர்னால கூட எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களையும் விடுவிக்க முடியாது. எப்பவுமே பகவான் வந்து தன்னை விட தன் பக்தனுக்கு நிறைய புகழ் தருவார், நிறைய வாய்ப்பு கொடுப்பார். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை சொல்லிட்டு தான் போனார். அந்த பகவத்கீதை எவ்வளோ பேர் தீவிரமாக எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதையை சொன்னார், எவ்வளோ பேர் அந்த பகவத்கீதையை தீவிரமாக எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் கிருஷ்ணரை சரணடைஞ்சாங்க. அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார், நான் போய் பகவத்கீதையை சொல்லிட்டு வந்து யாருமே எடுத்துக்கல. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், ஆச்சாரியர் அமைச்சு வைக்கிறாங்க. ஆச்சாரியர் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் கொடுக்குறார். அதுதான் ஆச்சாரியர் கருணி. அதனால தான் ஒரு சமயம் கேட்பாராம், நம்பிக்கோயில் இருக்கு இல்லையா திருக்குறும்புடி நம்பிக்கோயில், நம்பிக்கோயிலில் வந்து ஒருத்தர் ராமானுஜ ஆச்சாரியர் வருவார் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக. அங்கே நம்பின் பேர் பெருமாள். அவரை தரிசனம் பண்ண வரும்போது பெருமாள் கேட்பாராம் ராமானுஜர்கிட்ட, என்னால் கூட இது முடியல, உன்னால் எப்படி முடிஞ்சது, நிறைய கட்டுண்ட ஆத்மாக்களை வந்து நிறைய பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு வந்து நீ வந்து கிருஷ்ண பக்தியில் என்னுடைய பக்தன் ஆகிறேன், எல்லாத்தையும் வைஷ்ணவத்துக்கு கொண்டு வரேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்கேன், எப்படி இதை செய்கிறேன்னு சொல்லி நம்பி வந்து ராமானுஜர்கிட்ட கேட்பார். அப்போ ராமானுஜர் சொல்லுவாராம், கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்லுவேன் அப்படிமா. அப்போ என்ன ஆகுன்னா, அவர் தன்னை வந்து பகவான் வந்து அவர்கிட்ட சீடனாகி கேட்பாராம், சிஷியராக எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவர் இந்த மந்திரத்தையெல்லாம் சொல்லி சர்வதர்மாந்தத்தை சொல்லிக் கொடுப்பார் ராமானுஜர். அதனால் பகவானுக்கே இங்கே ராமானுஜர் ஆச்சாரியன் ஆகிறார். அந்தளவுக்கு தன்னுடைய பக்தனுக்கு ஏற்றம் கொடுக்குறார் பகவான். இப்போ பகவான் வந்து அவர் செய்கிறத காட்டிலும் தன்னுடைய அடியார்களை நிறைய செய்ய வைப்பார், அதுவும் அவர் தான் செய்ய வைக்கிறார் தன்னுடைய பக்தனை வந்து நிறையா ஆச்சாரியர். அதனால் ஆச்சாரியர் வந்து வேறானவர் கிடையாது. ஆனால் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அந்த ஆச்சாரியர் நான் அவதாரம்னு சொல்ல மாட்டேன், அதுதான் விசேஷம். சாதாரணமான ஜனங்களை பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு மாயவத்தை பண்ணாலே அவன் பெரிய தன்னை கடவுளுடைய அவதாரம் சொல்லிக்குவான். ஆனால் உண்மையான சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியருடைய விசேஷம் என்னென்னா, அவர் ஒருபோதும் நான் கடவுளுடைய அவதாரம்னோ நான் கடவுளை பார்த்துட்டேன் நான் தான் கடவுள்னு சொல்ல மாட்டேன். எந்த இடத்துக்குமே ராமானுஜாச்சாரியரோ மத்வாச்சாரியரோ பிரபுபாதரோ நிம்பார்க்க சுவாமியோ விஷ்ணு சுவாமி இவங்கெல்லாம் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர். நிம்பார்க்க சுவாமி விஷ்ணு சுவாமி பிரபுபாதர் மத்வாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் இவங்க யாருமே வந்து நான் கடவுளுடைய அவதாரம் சொல்லலை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லியிருக்கு, ராமானுஜர் வந்து ஆதிசேஷோட அவதாரம் சொல்லியிருக்கு, மத்வாச்சாரியர் வந்து வாயுவோட அவதாரம் சொல்லியிருக்கு, நிம்பார்க்க சுவாமி சுதர்சனத்தோட சுதர்சன சக்கரத்தோட அவதாரம் சொல்லியிருக்கு, பிரபுபாதர் சத்தியாவேஷ அவதாரம் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லாட்டி எப்படி முடியும், பிரபுபாதால் சக்தியளிக்க கிருஷ்ணனால் சக்தியளிக்க முடியாத கிருஷ்ணனால் சக்தியளிக்கப்பட்டதுனால தான் பிரபுபாதர் வந்து உலகம் முழுதும் இந்த கிருஷ்ண உணர்வு கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ பிரபுபாதர் சாதாரணமான நபர் கிடையாது. அதனால தான் கிருஷ்ணர் கண்டிக்கிறார். என்ன சொல்கிறார் உத்தவர்கிட்ட, யாராவது ஆச்சாரியை வந்து சாதாரண மனுஷனாக நினச்சாங்கன்னா அவங்க கண்டிக்கத்தக்கவங்கன்னு சொல்கிறார். அவங்க எனக்கு எனக்கும் தேவதை தேவர்களுக்கெல்லாம் ஈவன் தேவர்கள்லாம் கூட ஆச்சாரியருடைய ஆச்சாரியர் வந்து எல்லா தேவர்களும் தேவர்களுடைய என்ன சொல்றது அம்சம்னு சொல்றாரு கிருஷ்ணன். எல்லா தேவருடைய சக்தியும் ஆச்சாரித்தது. பொதுவாக எல்லாத்துக்கும் மேலே பகவானுடைய முழு சக்தி அவர் கொடுக்கப்படும். அப்போ இருக்கும்போது ஆச்சாரியரை வந்து ஒரு சாதாரண மனுஷனாவோ இல்லை அவருடைய உடல் நம்மளை மாதிரி பௌதிகமானதோன்னு நினச்சினா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். குரு சு நரமதி. குரு வந்து நான் ஒரு குரு வந்து ஒரு என்னை போல ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு நினச்சா நான் நரகத்துக்கு தான் போவோம். ஆனால் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், குரு நம்ம கூட வந்து சாதாரணமான மனுஷன் வாழ்ற மனுஷன் மாதிரி தான் இருக்கும் தெரியும் நம்ம கண்ணுக்கு. நம்ம ஜடக்கண்ணில் தானே பார்க்குறோம். நம்ம ஜடக்கண்ணில் பார்க்கும்போது என்னாகும், குரு வந்து நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தெரியும். சில சமயம் நிறைய பேர் சந்தேகம் வரும், இப்போ குரு மகாராஜ் இருக்கார், குரு மகாராஜுக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அவர் ஒரு தூய்மையான வைஷ்ணவர் தான், அவர் தூய்மையான வைஷ்ணவர், நீங்கள் சொல்கிறீங்க அவருடைய உடல் பௌதிகமானதில் ஆன்மீகமானது, அவர் வைகுண்ட லோகத்துலேருந்து இறங்கி வந்திருக்காருன்னு, அப்போ அவருக்கே இந்த மாதிரி உடலில் உபாதைகள்லாம் வந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா. அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும். நிறைய பேர் குரு மகாராஜை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஐயோ பாவம் இவர் இப்படி ஆகிட்டாரு, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. ஆனால் குரு மகாராஜ் எந்த நிலையில் இருக்கார், குரு மகாராஜ் அவருடைய விசேஷம் என்னென்னா, குரு மகாராஜும் சரி பிரபுபாதரும் சரி அவங்க இந்த உலகத்தில் இருந்தப்போ நான் இந்த உடல் இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்ம என்ன பண்ணுறோம், பக்தி தொண்டில் வீழ்ச்சி அடைகிறோம், பக்தி தொண்டு பண்ண முடியலங்கிறோம், தொந்தரவா என்ன டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லையா. ஆனால் குரு மகாராஜ் இருக்கிற உடல் கண்டிஷனில் இப்பவும் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, பிரபுபாதர் அந்த உடல் கண்டிஷனில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அவனுடைய உடல் பௌதிகமானது இல்லை. அப்போ ஏன் அப்படின்னா, தன்னுடைய பக்தனை எந்த சூழ்நிலையில் போட்டாலும் அவனால் பக்தி தொண்டு செய்ய முடியுங்கிறது கிருஷ்ணர் காமிக்கிறார். அதுதான் கிருஷ்ணருடைய லீலை, கிருஷ்ணருக்கும் குருவுக்கும் நடக்கக்கூடிய லீலை. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுற, தன்னுடைய பக்தனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போட்டுடுவார். அந்த பக்தன் தூய்மையான நிலையில் இருக்கிறதுனால அது அவனை பாதிக்காது, அவன் பாட்டு பக்தி தொண்டு பாடிட்டே இருப்பான். இப்போ பிரபுபாதர் சரி குரு மகாராஜ் சரி கிருஷ்ணர் அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை போட்டார், அப்போ கூட அவங்க இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னால் பக்தி தொண்டு பண்ண முடியும், நான் இந்த சரீரில் நான் ஆத்மாங்கிறது நிரூபிக்க முடியும் அப்படின்னு காமிச்சு இல்லையா. பிரலாத் மகாராஜா எவ்வளோ கட்டான சூழ்நிலை போட்டார், ஆனால் பிரலாத் மகாராஜ் நான் இந்த உடல் கிடையாது ஆத்மான்னு இல்லையா, அவர் இந்த உடலுக்காக பயந்துக்கலை வருத்தப்படலை, இந்த உடலை அவங்க என்ன வேணால் செய்யலாம், நான் ஆத்மா என்ன ஒன்றும் செய்ய முடியும். அந்த மாதிரி தான் குரு, குரு நினைக்கிறாரு நான் வந்து இந்த உலகத்தில் வந்திருக்கேன், கிருஷ்ணர் என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக அமைச்சிருக்காரு, பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காரு, அப்போது எனக்கு என்ன நடந்தாலும் அந்த பிரச்சாரத்தை நான் பின்வாங்க போகிறது, என்னுடைய குருவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும், கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு அவர் அந்த அந்த நோக்கத்தில் அந்த லட்சியத்தில் முன்னேறி போய்கிட்டே இருப்பார். அவர் வந்து இந்த பௌதிக விஷயங்களை அவர் பாதிக்கார். எப்படி பௌதிகமான விஷயங்கள் கிருஷ்ணரை பாதிக்காதோ, மூன்று குணங்கள், மூன்று குணங்கள் காலம் நேரம் இடம் சூழ்நிலை எதுவுமே கிருஷ்ணரை பாதிக்கார். அதே மாதிரி ஒரு ஆச்சாரியனே இதெல்லாம் பாதிக்கார். ஒரு ஆச்சாரியன் வந்து மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், நேரத்துக்கும் காலத்துக்கும் உடல் தளத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனால் நம்ம ஜலத்தோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஐயோ குரு மகாராஜ் இப்படி வீழ்ச்சாரில் வர, குரு மகாராஜ் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கிருஷ்ணாட்ட, குரு மகாராஜ் நீண்ட நாள் எங்கள் கூட இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவருடைய வழிகாட்டுதல் வேணும், கிருஷ்ணர் விரும்பினார்னா, கிருஷ்ணர் விரும்பினார்னா, கிருஷ்ணன் நினச்சா எல்லாமே நடக்கும் இல்லையா. கிருஷ்ணன் நினச்சா குரு மகாராஜ் திரும்ப அவருடைய உலகத்தை கூட்டிக்க முடியும் இல்லையா, கிருஷ்ணன் நினச்சாருன்னா குரு மகாராஜ் இங்கேயே வச்சிருக்க முடியும். அப்போ நமக்கு தான் குருவோடைய சங்க தேவை, நமக்கு தான் குருவோடைய வழிகாட்டுதல் வேணும். அப்போ நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணலாம், என்னுடைய குரு மகாராஜ் வந்து இன்னும் நீண்ட காலம் இந்த உலகத்திலிருந்து பக்தி தொண்ட எல்லாருக்கும் கொடுக்கணும், எங்களை எல்லாம் வழி நடத்தணும், ஆச்சாரியன் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கிருஷ்ணன். ஆனால் குரு வந்து அபௌதிகமான நிலையில் கிடையாது, அவர் எந்த சூழ்நிலையில் போட்டாலும் அவர் வந்து உன்னதமான பக்தி தொண்டு தான் இருக்கார், ஏன்னா அவர் உத்தம அதிகார் உத்தமமான நிலையில் இருக்கார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ கூட ரெண்டு மூணு நாளாக எனக்கு மெசேஜ் வந்துட்டு, குரு மகாராஜுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவருக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எதாவது என்ன அர்த்தம்னா, அந்த குரு மேலே இன்னும் நமக்கு கூடுதலாக பக்தி செய்கிறதுக்கு அந்த குரு குரு வந்து நம்ம கூட இருக்கணும், குருவோடைய புகழ் இது இந்த மூலமாக கிருஷ்ணர் இன்னும் அவருடைய உன்னதமான நிலை என்னங்கிறத நமக்கு காமிக்கிறார். குரு வந்து இந்த மாதிரி சூழ்நிலை போட்டால் கூட குரு மகாராஜ் வந்து எந்தளவுக்கு அதில் வந்து அந்த அந்த சூழ்நிலை கூட எந்தளவுக்கு பக்தி தொண்டில் உறுதியாக இருக்கார், எந்தளவுக்கு பிரச்சாரம் செய்கிறார், எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு பரிமாற்றம் பண்ணுறார், இதெல்லாமே வந்து அந்த இடத்துல காமிக்கிறார். ஏன் வந்து தன்னுடைய பக்தனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஆச்சாரியர் வந்து தூய்மையான வைஷ்ணவர் தான், கிருஷ்ணரால் அனுப்பப்பட்டவர் தான், மகாத்மானம் மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்டர் தான், இந்த மகாத்மாக்கள் என்னுடைய அந்தரங்க சக்தியால, கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தியால மகாத்மாக்கள் இந்த உலகத்தை இறங்கி வரன். இப்போ ஆச்சாரியன் உண்மையான சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு உண்மையான வைஷ்ணவ ஆச்சாரியர் கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில் கிருஷ்ணனுடைய அந்தரங்க சக்தியால் இங்கே அனுப்பி வைக்கப்படுறார். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு எப்படி துன்பம் ஏற்பட முடியும்? அப்போது அவருக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கும் லீலை அது. இப்போ கிருஷ்ணர் அவர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை போடுறாருன்னு அவருக்கு தெரியும், ஓகே பகவான் வந்து எனக்கு இன்னும் பக்தி தூண்ல, பக்தி தூண பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் கொடுக்குறார், பல சூழ்நிலையில என்னால் பக்தி தூண்டு செய்ய முடியும் அப்படிங்கிறது என்ன இன்னும் உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னு அந்த ஆச்சாரியர் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறார், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். எல்லாத்துக்கு மேலே அந்த மாயை வந்து அவர் நெருங்க முடியாது. மாயா சக்தி வந்து எப்படி கிருஷ்ணரை தொட முடியாதோ, கிருஷ்ணர் தான் மாயைக்கு எஜமானம். அப்போ கிருஷ்ணரை தூய்மையாக சரணிஞ்ச பக்தர்களுக்கு எப்படி மாயை தொட முடியும்? ஆச்சாரியனுக்கு மாயை நெருங்க முடியாது. ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை எப்போ நினச்சிட்டு இருக்கிறதுனால மாயைங்கிற ஒரு சக்தி அவர் அணுக முடியாது. அதனால் குரு வந்து மாயைக்கு அப்பாற்பட்டவர், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஜடசக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், உன்னதமானவர். அதனால குருவோடைய நிலை என்னன்னா அவர் வந்து எப்பவுமே உன்னதமான நிலையில் இருப்பார். அப்ப நமக்கு குருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சிஷ்யர்கள் அவரை பின்பற்றக்கூடியவங்க எல்லாருமே இன்னும் தீவிரமா அவர் மேல அன்பு செய்யணும், அவருடைய தெய்வீகமான குணங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிறதான் கிருஷ்ணோடைய லீலை. இப்ப குரு மகாராஜ் இந்த மாதிரி நடக்கும்போது நிறைய பக்தர்களுக்கு அவர் மேல இன்னும் நிறைய வைஷ்ணவர்கள் தெரியுது, ஓ குரு மகாராஜ் எந்த சூழ்நிலையும் பக்தி தொண்டு பண்றாரு. அவருடைய உதாரணம் நமக்கு, அவர் உதாரணமா இப்ப நடைமுறையில் நம்ம பார்க்கக்கூடிய உதாரணம். இப்போ பிரபுபாதரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு பக்தி தொண்டு பண்ணியிருக்காருன்னா, ஆனால் நம்ம பிரபுபாதரை பார்க்கல, ஆனால் குரு மகாராஜை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான வைஷ்ணவருடைய சீடர் இவர் எவ்வளோ தூய்மையான நிலையில் பக்தி தொண்டு பண்ணுறார், அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியை நமக்கு கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியப்படுறோம். அதுதான், அதனால இதெல்லாமே கிருஷ்ணோட விருப்பம். கிருஷ்ணோடைய விருப்பத்தை நமக்கு புரியாது, ஏன்னா நம்ம வந்து பௌதிக தளத்தில் இருக்கோம், அவர் புரிஞ்சுக்குவார். இதெல்லாமே கிருஷ்ணோடைய விருப்பப்படி தான் நடக்குது, இந்த சூழ்நிலையை என்ன பாதிக்க போகிறதில்லை அப்படின்னு அவர் அவருடைய பக்தி தொண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அரே கிருஷ்ணன். வேற ஏதாவது? ஜாய் ஸ்ரீ பிரபுபாத் கி. குருதேவ் கி. ஜெய் கோத்ரே மன்.